ஒரே ஒரு தடவை என் வீட்டை பார்க்க வேண்டும், ஒரே ஒரு தடவை என் தெருவை பார்க்க வேண்டும் என்ற தவிப்போடு சிங்களப்படையை ஆக்கிரமித்த பகுதிகளுக்கு சென்றவர்கள் பலர் திரும்பி வராத கதைகள் ஈழத்தில் நிறைய நடந்ததுண்டு. அது மாத்திரமல்ல, போர் ஓய்ந்திருந்து சமாதான காலம் ஒன்றில் கூட ஸ்ரீலங்கா படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது சொந்த ஊருக்கு சென்று திரும்பி வராதவர்களும் உண்டு. கடல் வயல்களும் தென்னை மரங்களும் மாமரங்களும் நிறைந்த அழகிய பிரதேசம் மிதிசுவில். ஜாழ் நகரத்திலிருந்து ஊரை பார்க்க மிதிசுவில் கிராமத்தவர்கள் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் 2000 டிசம்பர் மாதம் 19 நாள் 10 மணியளவில் சென்றார்கள். ஒரு சிறுவன் கொய்யாப்பழம் ஒன்று பறித்து தரும்படி சையை கட்டுள்ளார். கொய்யா மரத்தை நெருங்கிய போது கத்தியோடு ஒரு சிங்கள படையினன், துப்பாக்கியோடு ஒரு சிங்கள படையினனும் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். பின்னர் மேலும் சில படையினர் அவர்களை அழைத்து வந்தார்கள். மிதிசுவில் பகுதியில் சடலம் ஒன்று புதைக்கப்பட்டதை கண்டார்கள். மீண்டும் ஊர் மக்களோடு அந்த சடலத்தை அடையாளம் காண இவர்கள் வந்துள்ளார்கள். அத்தோடு உள்ளூர் அரசு அதிகாரிகளின் அனுமதியோடு தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கு வந்து புதைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் சடலத்தை அடையாளம் காணப்பட்ட புதவர்கள் சிங்களப்படையிடம் சிக்கிறார்கள். சிங்களப்படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சடலத்தை அடையாளம் காண முற்பட்ட வேளையிலேயே இவர்களும் சடலமாக்கப்பட்டார்கள். சடலம் ஒன்றின் முகம் தேடச் சென்றவர்களை சிங்களப்படையினர் சிறைப்பிடி சித்திரவதை செய்தார்கள். டிசம்பர் 19 தேதி கைது செய்யப்பட்ட மக்கள் டிசம்பர் 20 தேதி வரை சித்திரவதை செய்யப்பட்டார். அந்த அப்பாவி ஜனங்களின் நாள்ளு குரல்கள் எவருக்கும் கேட்கவில்லை. மிருசுவில் மாதா எங்கள் அப்பாவி குழந்தைகளையாவது காப்பாற்று என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். மிருசுவில் மாதாவும் சிங்களப்படையின் ஆக்கிரமிப்பு சிறையில் சிக்கியிருந்தாள். குழந்தைகள் என்றும் பாராமல் சிங்களப்படையின் சித்திரவதைகள் தொடர்ந்தன. மனித குலத்துக்கு விரோதமான இராணுவத்தின் கண்களில் குழந்தைகளும் பெண்களும் எப்படி பொருட்டாகும்? தொடர் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் குழந்தைகள் உட்பட 8 பேர் டிசம்பர் 20 தேதி சிங்கள அரசு படைகளால் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். ஞானச்சந்திரன், சாந்தன், ஞானபாலன், ரவி வீரன், செல்லமுத்து தெய்வகுல சிங்கம், வில்வராஜா பிரதீபன், சின்னையா வில்வராஜா, நடேச ஜெயச்சந்திரன் மற்றும் வில்வராஜா பிரசாந்த் ஆகிய 8 பேரே சிங்கள அரசு படைகளால் இனக்கொலை செய்யப்பட்டார்கள். அங்கிருந்த மலக்குழி ஒன்றின் உள் அவர்களின் சடலங்களை சிங்களப்படை போட்டது. சிங்களப்படையில் அமகப்பட்ட பொன்னுத்துறை மகேஸ்வரன் என்பவர் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்து தப்பிச் சென்றார். அந்த கொடூரமிக்க மிருசுவில் படுகொலையின் முட்டை சாட்சியாக அவர் தப்பி வந்தார். உயிருக்காக இறைஞ்ச நிலையில் குழந்தைகள் என்றும் பாராது இரக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டவர்களுக்காக நீதிக்கான அந்த சாட்சி தப்பி வந்திருக்க வேண்டும். மலக்குழி ஒன்றை நோக்கி தள்ளிய போது மகேஸ்வரன் மயக்கமடைந்துள்ளார். இராணுவத்தினர் கத்தி கூச்சலிட்டு மகிழ்ந்தமை தனக்கு நினைவிருப்பதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு மகேஸ்வரன் கூறியிருந்தார். அவர் கட்டியிருந்த சாரத்தால் சிங்களப்படை கைகளை விருக்கமாக கட்டினார்கள். தனக்கு மரணம் நிகழப்போகிறது என்று உணர்ந்த அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டார். மாலை 6 மணியளவில் குறுக்கு வழிகளின் ஊடாக மகேஸ்வரன் தப்பிச் சென்றார். அந்த இடத்துக்கு புதிய சிங்களப்படை மகேஸ்வரனை குறிவைத்து சுட்டுவிட இயலவில்லை. மகேஸ்வரனின் வாக்குமூலங்களை அடுத்தே இனக்கொலை செய்யப்பட்ட அந்த மக்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன. முதற்கட்டமாக சாவுச்சேரி நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அத்தோடு அங்கு முதல் முதலில் காணப்பட்ட பெண்ணின் சடலம் குறித்தும் வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. உண்மையில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்றால் அந்த அநீதியை நீதிமன்றத்தால் கண்டுபிடிக்க இயலவில்லை. அவள் யார், அவளுக்கு என்ன நடந்தது என்பதை சிங்களப்படை மறைத்தது. அதனை நீதிமன்றத்தாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுக்கு மிக மோசமான முறையில் வன்முறையும் மரணமும் நிகழ்ந்திருக்க வேண்டும். அவளின் சடலத்தை இந்த மக்கள் தேடி வந்தமைக்காகவே அவர்கள் அளிக்கப்பட்டார்கள். அவளின் சடலத்தை கண்கண்ட சாட்சி என்பதற்காகவே இந்த மக்கள் அளிக்கப்பட்டார்கள். இந்த மக்களை படுகொலை செய்த சிங்களப்படை அவளின் சடலத்தையும் இல்லாமல் செய்து குற்றத்திலிருந்து தப்பிக்கொண்டது. இந்த படுகொலையில் 3 பதின்ம வயது சிறுவர்களும் ஐந்து வயது சிறுவனான வில்வராஜா பிரசாந்த் மடங்குவதாக சரியாக இருந்த கதிர்வேற் பிள்ளை சாட்சியமளித்தார். அத்தோடு கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் 5 அகவைக்கும் 45 அகவைக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றும் யாழ் மாவட்ட மருத்துவ அதிகாரி தனது சாட்சியத்தில் கூறினார். இந்த படுகொலை குறித்து உரிய வகையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்றைய சனாதிபதியாக இருந்த சந்திரிகாவுக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனராஜா கடிதத்தை எழுதினார். அத்தோடு மனித உரிமை அமைப்புகளும் இனப்படுகொலை குறித்து சிங்கள அரசாங்கம் பக்கசார்பற்ற முறையில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது. இந்த படுகொலை ஐநாவின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது. ஏற்கனவே 5 இராணுவத்தினரை கைது சேர்ந்த சிங்கள அரசு இந்த அழுத்தங்களால் 14 படையை கைது செய்தது. சாவச்சேரி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணை பின்னர் 2002 மே 2 அன்றதவரம் நீதிமன்றக்கு மாற்றப்பட்டது. நவம்பர் 27 எதிர்ப்பில் விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழு ஒன்றை இலங்கை சட்டம் அதிபர் நியமித்தார். ஜூரிகள் வரும் என்ற எண்ணெயில் இந்த வழக்கை விசாரிக்க தீர்மானித்ததாக அரசு அறிவித்தது. மகேஸ்வரனின் வாக்குமூலத்தின்படி மலக்குழியை சென்று பார்வையிட்ட போது அதற்குள் ஆடு ஒன்று இருந்தவைக்கான அடையாளங்கள் இருந்தன. இராணுவத்தினர் அங்கிருந்து உடல்களை அப்புறப்படுத்தியிருந்தார்கள். எனினும் கஜபாக் அணியைச் சேர்ந்த சிங்களப்படை சீருடை ஒன்று அந்த பகுதியில் மீட்கப்பட்டது. ஆட்டை கொன்றவர்களை கண்டுபிடித்ததை தொடர்ந்து கொலை குற்றவாளிகளை மகேஸ்வரன் அடையாளம் காட்டினார். பின்னர் இராணுவ குற்றவாளியின் ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி 500 மீட்டர் தூரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டு 4வது நாளில் கண்டுபிடிக்கப்பட்டது. மலக்குழியில் இருந்த இரத்தக்கரையை பகுப்பாய்வு செய்த போது அது மிருகங்களின் இரத்தக்கரை அல்ல என்றும், மனிதர்களின் இரத்தக்கரை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் ஆட்டை கொன்றது யார் என்பதை கண்டுபிடித்த பின்னரே அங்கு கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான குற்றவாளி ரத்நாயக்கா சிக்கிக் கொண்டார். குற்றம் சாட்டப்பட்ட சிங்களப்படை உறுப்பினருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் இந்த வழக்கு கொழும்பு விசேட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட இடம், குற்றவாளிகளை அடையாளம் காண அணிவகுப்பு நடந்த நீதிமன்ற வளாகத்தையும் அவர்கள் பார்வையிட்டார்கள். இதனிடையே புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் தொடர்பாக அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சாட்சியத்துக்காக 2011 ஜூலை 27 வழக்கு இடம்பெற்றது. இதன்போது புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இரத்தம் தோய்ந்த ஆடைகள் அந்த படுகொலையில் கொல்லப்பட்ட நபர்கள் அணிந்திருந்தவை என்பதுதான் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. கதிரேஸ், ஞானவிமலன் ரவிச்சந்திரன் ஆகியோரது உடைகளே என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2015 ஜூன் 25 இந்த படுகொலை தொடர்பான தீர்ப்பு வெளியிடப்பட்டது. 8 தமிழ் மக்களையும் கடத்தி அறுத்து படுகொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா படையைச் சேர்ந்த சுனில் ரத்நாயக்கா என்பவருக்கு மரண தண்டனையை கொழும்பு நீதிமன்றம் அறிவித்தது. அத்தோடு இந்த வழக்கில் குற்றவாளியாக சந்தேகப்பட்ட 4 படையினரை கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்தது. இல்லத்தில் கடும்போர் ஓய்ந்திருந்த காலம், தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே போர் நிறுத்த சமாதான முயற்சிகள் நடந்த நாட்கள். அப்படி ஒரு நாட்களில் தான் அந்த கொடுஞ்செயல் இடம்பெற்றது. சிங்கள அரச படைகள் சமாதானத்துக்கு எத்தகைய மதிப்பை கொடுத்தார்கள் என்பதையும், சமாதானத்தின் மீது எத்தகைய ஈடுபாடு கொண்டார்கள் என்பதையும் உலகுக்கு உணர்த்திய ஒரு நிகழ்வாக இந்த மிரசுவில் படுகொலை இருந்தது. மரண தண்டனை எதிர்கொள்கின்ற அளவுக்குத்தான் மிக மோசமான குற்றத்தில் ஈடுபடவில்லை என்று ரத்நாயக்கா பதிலளித்தார். இராணுவத்தில் சேவையாற்றிய போது தமிழ் விடுதலை புலிகளின் முகாம்களுக்குள் ஊடுருவிச் சென்று பல்வேறு வீரச் செயல்களை புரிந்ததாகவும், ஏனைய படையாட்கள் இவற்றை செய்வதற்கு அச்சப்படுகின்ற போது கூட தான் துணிச்சலாக முன்னோறிச் சென்றதாகவும் ரத்நாயக்கா கூறியுள்ளார். அதாவது, தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை என ரத்நாயக்கா நியாயப்படுத்த முயன்றுள்ளார். சிங்கள அரச படைகளின் மனங்களில் தமிழ் மக்களின் உயிர் குறித்து என்ன விதமான மதிப்புகள் இருக்கிறது என்பதை ரத்நாயக்காவின் வாக்குமூலங்கள் உணர்த்தியிருக்கின்றன. இந்த வகையிலான எண்ணங்கள் இத்தகைய அரசின் மேலாதிக்க சிந்தனையிலிருந்து ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். சிங்களப்படைகள் தமிழர்களை படுகொலை செய்வதை ஒரு சிங்களப்படையால் கடமையாகவே ரத்நாயக்கா கருதியுள்ளார். இதுவே சிங்களப்படையின் மனப்போக்கு என்பதை உணர முடிகிறது. மிரிசுவில் படுகொலை இடம்பெற்று பல ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. இந்த படுகொலையால் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டன. சந்திரிகா காலத்தில் சர்வதேச நெருக்கடிகளை தவிர்க்கும் பொருட்டு வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் 15 ஆண்டுகளாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அத்தோடு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை வலியுறுத்தும் காலத்தில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இனக்கொலைகளின் கரைகளின் மூலம் இனக்கொலைகளை கழுவ இயலாது.
நிறைந்திருக்கு கோலங்கள். முளைக்கா